வணக்கம் பிள்ளைகளே, ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் மகாமுனி திபாகரன், அப்புத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்தின் ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, இன்று நாம் தரம் 5 மாணவர்களுக்கான கணித பாடத்தின் முதலாம் அலகான எண்கள் தொடர்பான விளக்கத்தினை கலந்துரையாட உள்ளோம். ஆம் பிள்ளைகளே, இப்பாடத்தை கற்பதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள் என நம்புகிறேன். கற்றலுக்கு பொருத்தமான உபகரணங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அத்துடன் உங்கள் கணித பாட புத்தகத்தையும் இப்பாடத்தை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு தங்களிடம் சிறிய கற்கள் அல்லது விதைகள் இருப்பின் அதனையும் உங்கள் பெற்றாரின் உதவியுடன் எடுத்து வைத்துக் கொண்டால் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பிள்ளைகளே. இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. உதவியாக இருப்பதற்கு இந்த நான் சொன்ன அந்த கற்கள் விதைகள் என்பன இருந்தால் உங்களுக்கு இந்த எண்ணிகள் தொடர்பான எண்களை எண்ணக்கூடிய விதத்தில் செயற்படுவதற்கு இலகுவாக இருக்கும் பிள்ளைகளே. என்ன பிள்ளைகளே, ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? ஆம் பிள்ளைகளே, இப்பாட முடிவிலே உங்களால் 100,000 வரையிலான எந்த ஓர் எண் குறியீட்டையும் வாசிக்கவும் எழுதவும் இனங்கண்டறியவும் அதன் இடப்பெருமானத்தை அறியவும் இடப்பெருமானத்துக்கேற்ப வெறித்தெழுதவும் கூடியதாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே பாடத்தில் முழுமையான கவனத்தை செலுத்துவீர்கள் என நம்புகிறேன் பிள்ளைகளே. எண் தொடர்பான விளக்கமானது மிகவும் அவசியமான ஒரு தலைப்பாக இருக்கின்றமையினால் நாங்கள் அதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளே. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்பார்கள். அந்த வகையிலே எமது அன்றாட வாழ்வுக்கு எண்கள் தொடர்பான அறிவு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது பிள்ளைகளே. உதாரணமாக நேரம் பார்ப்பதற்கும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதற்கும் ஏன் நாம் விளையாட்டில் ஈடுபடுவதற்கும் திகதி மாதம் வருடங்களை கூறுவதற்கும் அளவீடுகளை மேற்கொள்வதற்கும் கூட இவ்வெண்களே எமக்கு பேருதவியாக இருக்கின்றன பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் இந்த பாடத்திலே மிகவும் ஆழமான அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். புலமை பரிசில் பரீட்சையில் இவ்வெண்கள் தொடர்பான பல கேள்விகள் வருகின்றன பிள்ளைகளே. அதாவது பகுதி 1, பகுதி 2 ஆகிய வினாத்தாள்களிலும் உங்களது எண்ணறிவை சோதிப்பதற்காக பல வினாக்கள் வருகின்றன. ஆகவே இந்த பாடத்தில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு பிள்ளைகளே. உதாரணமாக புலமை பரிசில் பரீட்சையில் பல கேள்விகள் வருகின்றன. உதாரணத்துக்கு நான் சில கேள்விகளை உங்களுக்கு கூறலாம் என்று எண்ணுகிறேன். எண் தொடர், எண் கோலங்களை கண்டறிதல், எண் குறியின் பெயரை எழுதுதல், இடப்பெருமானத்தை கண்டறிந்து எழுதுதல், எண்களை பெருமதிக்கேற்ப வரிசைப்படுத்துதல், இறங்கு வரிசைப்படுத்துதல், ஏறு வரிசைப்படுத்துதல், 3-4 இலக்க எண்களை உருவாக்குதல், எண் புதிர் தீர்த்தல், எண் பிரசினம் தீர்த்தல் என்பவற்றை குறிப்பிடலாம். இவ்வாறு பல கேள்விகள் புலமை பரிசில் பரீட்சையிலே கேட்கப்படுகின்றன பிள்ளைகளே. ஆம் பிள்ளைகளே, இப்போது புரிகின்றதா இவ்வழகின் முக்கியத்துவம்? அப்படியானால் வாருங்கள் பாடத்துக்கு செல்வோமா. ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் தானே? ஆம் மாணவர்களே, இப்பாடம் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள் அல்லவா? ஆம், நீங்கள் நினைப்பது சரி. நாம் ஏற்கனவே இவ்வழகினை தரம் 3, தரம் 4 கற்றுள்ளோம் அல்லவா? உங்களுக்கு எண் தொடர்பான அறிவினை தரம் 3, தரம் 4 பலவிதமாக உங்களுடைய வகுப்பாசிரியர்கள் விளங்கப்படுத்தியிருப்பார்கள். அதனை கொஞ்சம் நாங்கள் நினைவுபடுத்தி பார்ப்போமா? எண்கள் எனும்போது பிள்ளைகள் முதலில் நாம் கற்பது ஓரிலக்க எண்கள் பிள்ளைகள். அதாவது 0 தொடக்கம் 9 வரையான எண்கள் ஓரிலக்க எண்களுக்குள் அடங்கும் பிள்ளைகளே. உதாரணமாக உங்களிடம் உள்ள வாயின் எண்ணிக்கையை கூறுங்கள், 1 என. அதேபோல உங்கள் உடலில் உள்ள கண்களின் எண்ணிக்கை, 2. ஒரு கையில் உள்ள விரல்களின் எண்ணிக்கையை பார்ப்போமா, 1, 2, 3, 4, 5. ஆம் பிள்ளைகளே, எமது கையில் அதாவது எமது ஒரு கையில் உள்ள விரல்களின் எண்ணிக்கை 5. இவையெல்லாம் ஓரிலக்க எண்களாகும் பிள்ளைகளே. இவற்றை நாம் எழுதும் போதும் 1 இலக்கம் மாத்திரமே பயன்படுத்துகின்றோம் அல்லவா? 10 தொடக்கம் 99 வரையான எண்களை ஈரிலக்க எண்கள் என அறிமுகப்படுத்தலாம் பிள்ளைகளே. உதாரணமாக உங்கள் இரு கால் விரல்களின் எண்ணிக்கை எடுத்து பாருங்கள், 10 இருக்கின்றதல்லவா? உங்கள் பற்களின் எண்ணிக்கை எடுத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். 32 பற்கள் இருக்கின்றன, உண்மைதானே? கடிகார முகத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை யோசித்து பாருங்கள். ஆம், 1 தொடக்கம் 12 வரை இருக்கின்றன. கடிகார முகத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை எடுத்து பாருங்கள், 12 இலக்கங்கள் இருக்கின்றன அல்லவா? நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நாணயத்தாள்களின் பெறுமதிகளை எடுத்து பாருங்கள். உதாரணமாக 20 ரூபாய், 50 ரூபாய் நாணயத்தாள்களில் காணப்படும் பணத்தின் பெறுமதியை குறிக்கும் இலக்கங்களை பார்த்துள்ளீர்களா? ஆம், அவையும் ஈரிலக்க எண்கள்தான். ஈரிலக்க எண்களில் 2 எண்குறிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றமே, விளங்கிக் கொண்டீர்களா பிள்ளைகளே? இதேபோன்றுதான் பிள்ளைகளே, 99 தொடக்கம் 999 வரையான எண்கள் 3 இலக்க எண்களுக்குள் அடங்கும் பிள்ளைகளே. உதாரணமாக நாம் 100, 200, 250, 575, 800, 800, 900, 900, 900 போன்ற எண்குறிகளை எழுதும்போது 3 இலக்கங்களையே பயன்படுத்துவதனை அவதானித்துள்ளோம் அல்லவா? ஆம் பிள்ளைகளே, இவ்வாறே 4 இலக்க எண் எனும்போது 1000 தொடக்கம் 9999 வரையான எண்களை கொள்ளலாம் பிள்ளைகளே. உதாரணமாக இவ்வருடத்தை எழுதி பாருங்கள். இவ்வருடம் ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், 2021 வருடம். இதை எழுதி பாருங்கள், 2021. பார்த்தீர்களா, 4 இலக்கங்கள் வந்துள்ளதை அவதானிக்கின்றீர்களா? இவ்வாறே கடந்த வருடம், அடுத்த வருடம் என்பவற்றையும் எழுதி பாசிப்போமா? எங்கள் எழுதுங்கள் பார்ப்போம். ஆம், எழுதிவிட்டீர்களா? வாருங்கள், என்னுடன் இணைந்து வாசிப்போமா? 2020, இது கடந்த வருடம் அல்லவா பிள்ளைகளே? இதில் பாருங்கள், 4 இலக்க எண்கள் இருக்கின்றன. 2020. 2022, இது அடுத்த வருடம் பிள்ளைகளே. இந்த எண்ணை எழுதி பாருங்கள். இப்போது பிள்ளைகளே, அனைவருக்கும் நினைவுக்குள் வருகிறதா? அப்படியான நாம் பாடத்துக்கு செல்வோமா? இதுவரை நாம் கற்ற விடயங்களை இணைத்து 100,000 வரையான எந்த ஒரு எண் பெயரை எழுதவும் வாசிக்கவும் தயாராகுவோமா? இறுதியாக 4 இலக்க எண்கள் வரையிலான விளக்கங்களை பெற்றோம். இப்போது 5 இலக்க எண் தொடர்பான விளக்கத்தை அவதானிப்போமா? 5 இலக்க எண் என்பது ஏற்கனவே கற்ற 9999 உடன் 1 கூட்டுவதன் மூலமாக பெறப்படுகின்றது பிள்ளைகளே. அதாவது 9999 உடன் 1 கூட்டுங்கள் பார்ப்போம். ஆம், 10,000 வருகின்றதல்லவா? ஆம், 10,000 தொடக்கம் 99999 வரையிலான எண்கள் 5 இலக்க எண்களுக்குள் உள்ளடங்கும் பிள்ளைகளே. உதாரணமாக 10,000, 20,000, 30,000, 40,000, 30,533, 79,866, அதேபோல் 99,640. இந்த இலக்கங்கள் யாவும் 5 இலக்க எண்களுக்குள் அடங்கும் பிள்ளைகளே. மீண்டும் கூறுவோமா? 10,000, 20,000, 30,000, 40,000, 30,000, 533 769866 99640. இவ்வாறான எண் குறிகளை தந்தால் நாம் அவ்விளக்கங்களின் எண் பெயரை எவ்வாறு வாசிப்பது, எவ்வாறு சொற்களில் எழுதுவது என பார்ப்போமா? உதாரணமாக 600 என்ற மூவிலக்க எண்ணை 600 என்று கூறுதல் வேண்டும். சிலர் என் சமூகத்திலே 600 என்று கூறுவார்கள். அவ்வாறு கூறுவது தவறு பிள்ளைகளே. இதனை நாங்கள் 600 என்று கூறுதல் வேண்டும். அதேபோல 800 800 என் சமூகத்திலே சிலர் கூறுவார்கள். 800 என்று கூறுவார்கள். அவ்வாறு கூறாமல் 800 என்று கூறுதல் வேண்டும் பிள்ளைகளே. 700 அதாவது 700 என்ற மூவிலக்க எண்ணை நாங்கள் 700 என்று கூறுதல் வேண்டும் பிள்ளைகளே. அதேபோல சிலர் 900 என்று சொல்லும் ஒரு இலக்கத்தை கேட்டிருப்பீர்கள். அதாவது 900. என் சமூகத்திலே சிலர் 900 என்று சொல்லுவார்கள். இதை 900 என்று கூறுவது தவறு பிள்ளைகளே. நாங்கள் எழுதும் போதும் சொற்களில் எழுதும் போதும் வாசிக்கும் போதும் நாம் 900 என்றுதான் கூற வேண்டும் பிள்ளைகளே. அதேபோல் 8000 என்பதை சரியாக சொல்வதாக இருந்தாலும் எழுதுவதாக இருந்தாலும் நாம் 8000 என்றுதான் கூற வேண்டும் பிள்ளைகளே. அதேபோல் 10,039 37,650 78,990. மேலும் ஒரு இலக்கத்தை கூறுவோமா? 54,625 10,749 89,400. இவ்வெண்குறிகளை நாங்கள் கூறும் போதும் எழுதும் போதும் நாம் தீ என உச்சரிக்காது தூ என்ற இறுதி அடியை அடிப்படையாக கொண்டு வாசிக்கவோ எழுதவோ வேண்டும் பிள்ளைகளே. மீண்டும் ஒரு தடவை நாங்கள் இந்த எண்களை கூறி பார்ப்போமா பிள்ளைகளே? அதாவது நாங்கள் எண்களை எழுதும் போதோ அல்லது வாசிக்கும் போதோ இறுதியடியாக தீ என உச்சரிக்காமல், அதாவது 30, 20, 40 என்று சொல்லாமல் 20, 30, 40 என்று தூ என்ற இறுதி அடியை கொண்டு வாசிக்கவோ எழுத வேண்டும் பிள்ளைகளே. ஆம், நாங்கள் மீண்டும் ஒருக்கா இந்த இலக்கங்களை நாங்கள் வாசித்து பார்ப்போம் பிள்ளைகளே. 600 என்பதை நாங்கள் சரியாக வாசிக்க வேண்டுமென்றால் அல்லது உச்சரிக்க வேண்டுமென்றால் 600. அதே போல 800 என்று சொல்லும் இலக்கத்தை 800. அதே போல 700 900 வரும் எண்ணை 900. அதே போல 8000 எனும் வரும் 4 இலக்க எண்ணை 8000 என்று வாசிக்க வேண்டும் பிள்ளைகளே. மேலும் 10,039, 37,650, 78,990. இவ்வாறு நாம் இடப்பெருமானம் அறிந்து தனித்தனியாக இலக்கங்களாக வாசித்து எழுதும்போது பிழையின்றி எழுதக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. அதாவது இடப்பெருமானம் என்றால் என்னவென்று இப்போது நாங்கள் பார்ப்போம். இடப்பெருமானம் என்றால் பிள்ளைகளே, ஒவ்வொரு எண்ணும் அமைந்திருக்கும் இடத்தின் பெருமானத்தை இடப்பெருமானம் என்போம். மீண்டும் ஒரு தடவை கூறுகின்றேன், இடப்பெருமானம் என்றால் ஒவ்வொரு எண்ணும் அமைந்திருக்கும் இடத்தின் பெருமானத்தை இடப்பெருமானம் என்போம். உதாரணமாக ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள் என இலக்கங்கள் எண்களில் அமையும். இடத்துக்கேற்ப எண்ணின் பெருமானமானது கூடிக்கொண்டே போகும். நான்கிலக்கு எண்ணொன்றை எழுதி நாங்கள் இப்பொழுது இவ்வுதாரணத்தை பார்ப்போமா பிள்ளைகளே? உதாரணமாக 3564. இந்த நான்கிலக்க எண்ணில் இறுதியாக வந்திருக்கும் 4 என்ற இலக்கம் அமைந்திருக்கும் இடம் ஒன்றிடமும், 6 என்ற இலக்கம் அமைந்திருப்பது 10 இடமும், 5 எனும் இலக்கம் அமைந்திருப்பது 100 இடமும், 3 எனும் இலக்கம் அமைந்திருப்பது 1000 இடமும் ஆகும் பிள்ளைகளே. அதாவது ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள் என்றவாறு இவ்வெண்ணின் இடப்பெருமானம் அமையும் பிள்ளைகளே. ஆமாணவர்களே, இவ்வெண்ணில் அதாவது 3564 எனும் எண்ணில் 3 என்பது 1000 இடமும், இவ்விலக்கம் எண்ணின் முதலில் இருப்பதால் 1 இடமும் என இடப்பெருமானம் இட முடியாது. நாம் எப்போதும் ஓர் எண்ணின் இடப்பெருமானத்தை கண்டறிய பலமிருந்து இடமாகவே வாசிக்க வேண்டும். அதாவது 3564 இறுதியாக வந்திருக்கும் இலக்கத்தை பாருங்கள், 4, அதற்கு முன்பதாக 6, அதற்கு முன்பதாக 5, அதற்கு முன்பதாக 3. நாங்கள் வாசிக்கும் போது இடமிருந்து இலக்கங்களுடைய இடப்பெருமானத்தை அடையாளம் காணக்கூடியவாறு இருக்க வேண்டும் பிள்ளைகளே. அப்போதுதான் இந்த இடப்பெருமானத்தை எங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. அதாவது 1, 10, 100, 1000 என வலப்பக்கத்தில் இறுதி எண்ணிலிருந்து முன்னோக்கி இடப்பக்கம் வரை இடப்பெருமானம் இட வேண்டும் பிள்ளைகளே. என்ன மாணவர்களே, நான் சொல்வது விளங்கவில்லையா? மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போமா? அதாவது 69782. இந்த இலக்கங்களை எழுதுங்கள் பார்ப்போம். நான் இலக்கங்களை கூறுகின்றேன். 6, 9, 7, 8, 2. இதில் இறுதியாக வந்திருக்கும் இலக்கத்தை பாருங்கள், 2. 2 என்பது 1 இடத்தையும், 2 முன்பாக வந்திருக்கும் 8 என்பது 10 இடத்தையும், 8 முன்பதாக வந்திருக்கும் 7 என்பது 100 இடப்பெருமானத்தையும், அதேபோல 7 முன்பதாக வந்திருக்கும் 9 என்பது 1000 இடத்தையும், 9 முன்பதாக வந்திருக்கும் 6 என்பது 10,000 இடத்தையும் குறிக்கும் பிள்ளைகளே. இதனை நாங்கள் வாசிக்கும் போது 69782 என்றவாறு வாசிக்கின்றோம் அல்லவா? அதேபோல இடப்பெருமானத்தை அறிய வேண்டிய தருணத்தில் நாங்கள் எண்ணின் இறுதி பகுதியிலிருந்தே அடையாளம் காண வேண்டும். அதாவது ஓரிலக்க எண்களை முதன்மையாக கொண்டு ஒன்றுகள் என்றும் ஓரிலக்க எண்கள் முடிவடைந்து ஈரிலக்க எண்கள் தொடங்கும் பகுதியிலிருந்து பத்துகள் என்ற இடப்பெருமானத்தை கொண்டும் ஈரிலக்க எண்கள் முடிவடையும் 99க்கு அடுத்த எண்ணாக தொடங்கும் மூவிலக்க எண்ணிலிருந்து 999 வரையான எண்களை நாங்கள் 100ன் இடப்பெருமானத்தை அடிப்படையாக கொண்டும் 4 இலக்க எண்கள் தொடங்கும் 1000 தொடக்கம் 9999 வரையான இலக்கங்களை நாங்கள் 1000 என்ற இடப்பெருமானத்துக்குள்ளும் 10000 தொடக்கம் 99999 வரையான இலக்கங்களை 10000 இடப்பெருமானத்துக்குள்ளும் உள்ளடக்குவோம் பிள்ளைகளே. மேலும் ஒரு இலக்கத்தை பார்ப்போமா? 10835 இதில் இறுதியாக வந்திருக்கும் 5 என்ற இலக்கத்தை பாருங்களே பிள்ளைகளே. இது 1ன் இடப்பெருமானம். 5க்கு முன்பதாக வந்திருக்கும் 3 என்பது 10ன் இடப்பெருமானம். அந்த 3க்கு முன்பதாக வந்திருக்கும் 8 என்ற இலக்கம் 100ன் இடப்பெருமானம். 8 என்பதற்கு முன்பதாக வந்திருக்கும் 0 என்ற இலக்கத்துக்கு இலக்கம் குறிப்பது 100ன். மேலும் ஒரு இலக்கத்தை பார்ப்போமா பிள்ளைகளே? 10835 இதில் இறுதியாக வந்திருக்கும் 5 என்ற இலக்கம் குறிப்பது 1ன் 1கள் என்ற இடப்பெருமானத்தை குறிக்கும் பிள்ளைகளே. அந்த 5க்கு முன்பதாக வந்திருக்கும் 3 என்ற எண் குறிக்கும் இடப்பெருமானம் 10கள் என்ற இடப்பெருமானத்தை குறிக்கும் பிள்ளைகளே. அதேபோல 3 என்பதற்கு முன்பதாக வந்திருக்கும் 8 என்ற இலக்கம் குறிப்பது 100ன் இடப்பெருமானத்தை பிள்ளைகளே. 8க்கு முன்பதாக வந்திருக்கும் 0ன் இடப்பகுதி 1000 என்ற இடப்பெருமானத்தின் பகுதியை குறிக்கும் பிள்ளைகளே. அதேபோல 0க்கு முன்பதாக, அதாவது இலக்கத்தின் முதலாவது எண்ணாக வந்திருக்கும் 1 குறிப்பது 10000ன் இடப்பெருமானத்தை பிள்ளைகளே. ஆம் பிள்ளைகளே, இப்போது இந்த விளக்கம் புரிந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அடுத்ததாக பிள்ளைகளே, மேற்கண்ட இலக்கத்தின் இடப்பெருமானத்தின் பெருமதியை பார்ப்போமா? ஆம், நான் கூறுகின்றேன். 3564 இது 4 இலக்க எண். இந்த எண்ணிலே இறுதியாக வந்திருக்கும் 1கள் என்ற இடப்பெருமானத்தை குறிக்கும் இடத்தில் இருக்கும் எண்ணை பாருங்கள், 4. அந்த 4 என்ற இலக்கத்தின் இடப்பெருமானம் 1கள். அந்த 4ன் பெருமதி 4. அதேபோல 1கள் என்ற அடுத்த பகுதியை அடுத்து வந்திருக்கும் 10கள் என்ற இடப்பெருமானத்திலே 6 என்ற இலக்கம் காணப்படுகின்றது. 6 என்ற இலக்கம் 10கள் என்ற இடப்பெருமானத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகவே இங்கு ஆறு என்பதை நாங்கள் பத்தால் பெருக்கும்போது அந்த இடத்தின் பெறுமதி 60 என்று அடையாளப்படுத்தப்படும் பிள்ளைகளே. அதாவது இறுதி இலக்கமான 4 என்பது ஒன்றுகளை குறிக்கும், அதேவேளை 4க்கு முன்பதாக இருக்கும் 6 என்ற இலக்கம் 10 இடப்பெருமானத்தை குறிப்பதனால் நாங்கள் அந்த 6 என்ற இலக்கத்தை 10 பெருக்கும்போது 60 என்ற பெருமதியை தரும் பிள்ளைகளே. அடுத்ததாக அந்த 6க்கு முன்பதாக இருக்கும் 5 என்ற இலக்கத்தை பாருங்கள். இந்த இலக்கத்தின் இடப்பெருமானம் 100, அதாவது 100கள் என்று கூறுவோம். அதாவது 4 என்பது ஒன்றுகள் என்ற இடப்பெருமானத்தையும், 6 என்பது 10கள் என்ற இடப்பெருமானத்துக்குள்ளும், 5 என்பது 100கள் என்ற இடப்பெருமானத்துக்குள்ளும் வரும். ஆகவே இந்த 5 என்ற இலக்கத்தை நாங்கள் 100களை அடிப்படையாக கொண்டு பெருக்கும்போது 5 × 100 500 என்று நாங்கள் அந்த இலக்கத்தின் இடப்பெருமதி காணப்படும் பிள்ளைகளே. அதேபோல அந்த 5க்கு முன்பதாக இருக்கும் 3, அதாவது 3564 என்ற இலக்கத்தில் முதலாவதாக இருக்கும் 3 என்ற இடப்பெருமானத்தை கூறுங்கள் பார்ப்போம். அதாவது இறுதி இலக்கத்திலிருந்து நான் கூறுகின்றேன் பாருங்கள். 4 என்பது ஒன்றின் இடப்பெருமானத்தையும், 6 என்பது 10 இடப்பெருமானத்தையும், 5 என்பது 100 இடப்பெருமானத்தையும் குறிக்கின்றது. ஆகவே 3 என்பது 100க்கு அடுத்தபடியாக வருகின்ற 1000 இடப்பெருமானத்தை குறிக்கும். ஆகவே 1000 இடப்பெருமானத்தில் அமைந்துள்ள 3 என்பதை நாங்கள் 1000 பெருக்குவோமாக இருந்தால் 3×1000 3000. இவ்வாறு இந்த இலக்கங்களின் இடப்பெருமானத்தின்படி அந்த இலக்கங்களின் பெருமதி அமையும் பிள்ளைகளே. ஆம் மாணவர்களே, நான் இப்போது விளங்கப்படுத்திய அந்த இலக்கங்களின் இடப்பெருமானத்தின் பெருமதியை அறியும் விடயம் புரிந்து இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இருந்தாலும் மேலும் ஒரு விளக்கத்தை விளங்கப்படுத்தலாம் என்று எண்ணுகிறேன். மேலும் ஒரு விளக்கத்தை பார்ப்போமா பிள்ளைகளே. நாங்கள் இப்பொழுது 5 இலக்க எண் தொடர்பான இடப்பெருமானத்தின்படி இடப்பெருமான பெருமதியை பார்க்க போகின்றோம். 69782 இந்த எண்ணை எழுதுங்கள் பிள்ளைகளே. அதாவது 6 9 7 8 2 இந்த எண்ணை கூறுங்கள். 69782 இந்த எண்ணில் உள்ள இறுதியாக வந்திருக்கும் எண்ணை பாருங்கள், 2. அதாவது வலப்பக்கமாக உள்ள முதல் எண்ணையும் பாருங்கள். அதாவது 69782 என்பதில் இறுதியாக வந்திருக்கும் 2 என்ற எண் குறிப்பது 1கள் என்ற இடப்பெருமானத்தில். ஆகவே அதன் பெருமதி 2. அந்த 2க்கு முன்பதாக வந்திருக்கும் 8 என்பதை பாருங்கள். அந்த 8 என்பது குறிப்பது 10கள் என்ற இடப்பெருமானத்தை. அதன் பெருமதி 10×8 80. ஆகவே அந்த 8ன் பெருமதி 80. அதேபோல எட்டுக்கு முன்பதாக இருக்கும் ஏழு என்ற இலக்கத்தை பாருங்கள். ஆ, நீங்கள் நினைப்பது சரி. அது நூறின் இடப்பெருமானத்தை குறிக்கும். ஆகவே அங்கே நூறுகள் ஏழு இருக்கின்றன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆகவே அந்த ஏழின் பெறுமதி எழுநூறு. ஏழுக்கு முன்பதாக இருக்கும் ஒன்பது என்ற இலக்கத்தை பாருங்கள். ஆ, அது ஆயிரத்தின் இடப்பெருமானத்தை குறிக்கும். ஆகவே அங்கே காணப்படும் ஒன்பது என்ற இலக்கம் குறிப்பது ஆயிரத்தின் இடப்பெருமான பெறுமதியை. ஆகவே அங்கே ஆயிரம் என்றவாறு ஒன்பது காணப்படுகின்றன. ஆகவே ஒன்பது என்ற இலக்கத்தின் பெறுமதி ஒன்பதாயிரம். ஒன்பதற்கு முன்பதாக இருக்கும் ஆறு என்ற இலக்கத்தை பாருங்கள். ஆ, அந்த இலக்கம் குறிப்பது பத்தாயிரத்தின் இடப்பெருமானத்தை. ஆகவே அங்கே பத்தாயிரங்கள் ஆறு இருக்கின்றன என்பதை அர்த்தப்படுத்துகின்றது. எனவே ஆறு என்ற இலக்கத்தின் பெறுமதி அறுபதாயிரம். ஆகவே நாங்கள் கூறிய இந்த இலக்கங்களை முழுமையாக கூறி பார்ப்போமா? அறுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து இரண்டு. ஆகவே இடப்பெருமானத்தின் கேட்ப இவ்வாறு நாங்கள் இடப்பெருமானத்தின்படி இலக்கங்களை பெறுமதி கேட்ப அறிந்து கொள்ளலாம் என்பதை இப்பொழுது நாங்கள் தெளிவாக விளங்கியிருக்கின்றோம் என நினைக்கின்றேன் பிள்ளைகளே. ஆம் பிள்ளைகளே, நான் இப்பொழுது நினைக்கின்றேன் நீங்கள் இடப்பெருமானத்தின் பெருமானங்களை எம்மால் சரியாக கண்டறிய முடிந்திருக்கும் என்று. இவ்வாறு சரியாக கண்டறிய முடிந்தால்தான் பிள்ளைகளே எம்மால் எண்களை விரித்து எழுதவும் வாசிக்கவும் முடியும் பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் இனி எவ்வாறு எண்களை விரித்து எழுதுவது என்பதை பார்ப்போமா? ஆம் பிள்ளைகளே, அறுநூற்று முப்பத்தி எட்டு, அறுநூற்று முப்பத்து எட்டு என்ற இலக்கத்தை எவ்வாறு நாங்கள் விரித்தெழுத முடியும் பார்ப்போமா? இறுதியாக வந்திருக்கும் இலக்கத்தை பாருங்கள், எட்டு. எட்டு என்பது ஒன்றின் இடப்பெருமானத்தை குறிப்பதால் நாங்கள் அதன் பெறுமதியை எட்டு என்று எழுதுகிறோம். அதேபோல எட்டுக்கு முன்பதாக வந்திருக்கும் மூன்று என்ற எண்ணை பாருங்கள். ஆம், அந்த எண்ணின் இடப்பெருமானம் பத்துகள். ஆகவே மூன்று என்ற எண்ணின் பெறுமதி முப்பது. அதற்கு முன்பதாக வந்திருக்கும் ஆறு என்ற எண் குறிப்பது அறுநூறு. ஆகவே நாங்கள் எண்ணை விரித்தெழுதும் போது அறுநூறு கூட்டல் அடையாளம் முப்பது கூட்டல் அடையாளம் எட்டு. இவ்வாறு மூன்று பகுதிகளாக அறுநூற்று முப்பத்து எட்டு என்ற எண்ணை விரித்து எழுத முடியும் பிள்ளைகளே. இப்பொழுது விளங்குகிறதா எவ்வாறு நாங்கள் எண்களை விரித்து எழுதுவது என்று? இவ்வாறான கேள்விகள் தொடர்ச்சியாக புலமை பரிசில் பரீட்சையிலே வருகின்றன பிள்ளைகளே. ஆகவே எவ்வாறு எண்களை விரித்து எழுத வேண்டும் என்பதிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே. மேலும் ஒரு இலக்கத்தை பார்ப்போமா? ஐநூற்று நாற்பத்து ஒன்பது. இந்த எண்ணை பாருங்கள், இதை எவ்வாறு விரித்தெழுத வேண்டும்? ஐந்து என்ற இடத்திலே குறிப்பது நூறுகள் ஐந்து இருக்கின்றன. ஆகவே ஐநூறு கூட்டல் அடையாளம் நாலு என்ற எண் குறிப்பது நாற்பது. ஆகவே நாற்பது என்று எழுதுவதுடன் அடுத்ததாக கூட்டல் அடையாளம் இடப்பட்டு ஒன்பது என்று விரித்தெழுத வேண்டும் பிள்ளைகளே. அதாவது ஐநூற்று நாற்பத்து ஒன்பது என்பதை ஐநூறு கூட்டல் அடையாளம் நாற்பது கூட்டல் அடையாளம் ஒன்பது என்றவாறு நாங்கள் விரித்து எழுத வேண்டும். மேலும் ஒரு இலக்கத்தை பார்ப்போமா? இப்பொழுது நாங்கள் நான்கு இலக்க எண்ணை பார்ப்போம். 3420. இந்த எண்ணை எவ்வாறு விரித்து எழுதுவது? நான்கு இலக்கம் இருக்கின்றபடினால் நாங்கள் இதை மேலும் ஒரு எண் இங்கே சேர்க்கப்படுகின்றது என எழுதி பார்ப்போமே. 3000 கூட்டல் அடையாளம், 400 கூட்டல் அடையாளம், 20 கூட்டல் அடையாளம், 0 என்ற பகுதியிலே 0 மட்டுமே இட வேண்டும் பிள்ளைகளே. காரணம், 0 என்பது எந்த எண்ணையும் குறிக்காதபடியினால் நாங்கள் 0 என்பதை கட்டாயம் இட வேண்டும் பிள்ளைகளே. அப்பொழுதுதான் 3420 என்ற இலக்கத்திலே இறுதியாக 10கள் என்ற இடப்பெருமானத்தில் எந்த ஒரு ஓரிலக்க எண்ணும் வராதபடியினால் நாங்கள் 0 என எழுதுகிறோம். அவ்வாறு எழுதாவிட்டால் அது 342 என மூவிலக்க எண்ணாக வாசிக்கப்படும் பிள்ளைகளே. ஆகவே இதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். காரணம், 1கள் என்ற அடியில் எந்த ஒரு இலக்கமும் வராவிட்டால் நாங்கள் அந்த இடத்தில் கட்டாயம் 0 என்பதை எழுத வேண்டும் பிள்ளைகளே. விளங்குகின்றதா? மேலும் ஒரு இலக்கத்தை பார்ப்போமா? 5899. இதை எவ்வாறு விரித்தெழுதலாம்? 5000 கூட்டல் அடையாளம், 800 கூட்டல் அடையாளம், 900 கூட்டல் அடையாளம், 9. இவ்வாறு தெளிவாக விரித்தெழுதினால் எங்களால் இலகுவாக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. இனி உங்களால் எண்களை விரித்து எழுதக்கூடியதாக இருக்கும் என பிள்ளைகளே, நான் சொல்வது சரிதானே? ஆம். இவ்வளவு நேரமும் நாம் ஓர் எண் குறியை எவ்வாறு வாசிப்பது, சொற்களில் எழுதுவது, அதன் இடப்பெருமானத்தை கண்டறிவது என்றெல்லாம் பார்த்தோம் அல்லவா? இனி நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் வருமிடத்து அவற்றை எவ்வாறு பெருமான அடிப்படையில் ஏறுவரிசையிலோ இறங்கு வரிசையிலோ ஒழுங்குபடுத்த முடியும் என பார்ப்போமா? மாணவர்களே, தயாராக இருக்கின்றீர்களா? ஆம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வியை வழங்கலாம் என்று எண்ணுகிறேன். இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் SMS-னூடாக எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் நான் கேட்கும் வினாவுக்கான சரியான விடையை SMS-னூடாக அனுப்ப வேண்டும். அவ்வாறு சரியாக அனுப்பும் மாணவர்கள் முதல் 3 மாணவர்களின் பெயர்களை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த வானொலி ஊடாக தெரிவிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஆகவே நான் முதலாவது கேள்வியை கேட்க ஆயத்தமாகின்றேன். ஆம், ஒரு கேள்வி மாத்திரமே கேட்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இந்த கேள்விக்கான சரியான விடையை நீங்கள் பின்வரும், அதாவது 077-88-045-47 என்ற எண்ணுக்கு SMS அனுப்பினால் என்னால் உங்களுடைய பெயர்களை அடுத்த நிகழ்ச்சியிலே கூறக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. ஆம், இதோ கேள்வியை கூறுகின்றேன். 5,2,4 ஆகிய 3 இலக்கங்களையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணையும் உருவாக்கி 077-88-045-47 எனும் இலக்கத்துக்கு SMS செய்யுங்கள் மாணவர்களே. சரியான விடையை கூறும் முதல் 3 மாணவர்களின் பெயர்கள் அடுத்த வார நிகழ்ச்சியிலே கூறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் குறிப்பிடுகின்றேன், 5,2,4 ஆகிய எண்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் என்பவற்றை உருவாக்கி உங்கள் பெயரையும் உங்களது பாடசாலையின் பெயரையும் பின்வரும் இலக்கமான 077880454747 எனும் இலக்கத்துக்கு எஸ்எம்எஸ் செய்யுங்கள் மாணவர்களே. ஆம் மாணவர்களே, இனி நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கங்களை பயன்படுத்தி எவ்வாறு மூவிலக்க எண்கள், நான்கிலக்க எண்கள், ஐந்திலக்க எண்கள் உருவாக்குவோம் என பார்ப்போமா? ஆம், ஒரு வட்டம் ஒன்று வரைந்து கொள்ளுங்கள் மாணவர்களே, சிறிய வட்டம் ஒன்று. ஆம், அந்த வட்டத்திலே நான் கூறும் இலக்கங்களை எடுங்கள் பார்ப்போம். 4, 3, 2. ஆம், இந்த மூவிலக்க எண்களை பயன்படுத்தி வித்தியாசமான மூவிலக்க எண்கள் 3 உருவாக்குங்கள் பார்ப்போம். ஆம், நானும் உருவாக்குகின்றேன். என்ன மாணவர்களே, உருவாக்கிவிட்டீர்களா? ஆம், நான் உருவாக்கிய எண்ணை கூறவா? 432. 423. 342. மேலும் ஒரு இலக்கத்தை உருவாக்குமா? 324. என்ன மாணவர்களே, உருவாக்கிவிட்டீர்களா? ஆம், நான் உருவாக்கிய எண்ணில் மிகப்பெரிய எண் எது, மிகச்சிறிய எண் எது என்றவாறு பார்ப்போமா? ஆம், மிகப்பெரிய எண் 432. அப்படியானால் மிகச்சிறிய எண்? ஆம், சிறிய எண் பெருமதியிலிருந்து நாங்கள் உருவாக்கினால் அது மிகச்சிறிய எண். ஆம், உருவாக்குவோமா? 234. ஆம், 234. நாம் சொன்ன இலக்கங்களில் இருந்து உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண் 432. மிகச்சிறிய எண் 234. ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் எண்களை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு பெரிய எண் கணிப்பது, மிகச்சிறிய எண் கணிப்பது என்ற பூர்ணமான தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம் பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது எமது வகுப்பின் இறுதி நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். நாம் இதுவரை எண்குறிகளின் எண் பெயரை எழுதும் முறை, இடப்பெருமானம் பற்றிய விளக்கம், இலக்கங்களை கொண்டு எண்களை உருவாக்கும் முறை, அவ்வெண்களுள் மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண் கண்டுபிடித்து எழுதுதல் என்ற பல்வேறு விடயங்களை கலந்துரையாடியுள்ளோம். இது தொடர்பான முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இது தொடர்பான மேலதிக தகவல்களை அல்லது சந்தேகங்களை உங்களுடைய வகுப்பாசிரியருடன் கலந்துரையாடுங்கள். ஆகவே நான் இந்த வகுப்பிலிருந்து விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். இந்த பாடம் சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஆகவே அடுத்த வகுப்பில் உங்களை நான் வேறொரு கணித பாட அழகுடன் சந்திக்க வருகின்றேன் என கூறி விடைபெறுகின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மகாமுனி திபாகரன், பகபுத்தலை இளமொன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். நன்றி, வணக்கம் மாணவர்களே.